Welcome to another program of Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்ற இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We continue our study through the Bible and today we look at the book of Numbers.
வேதாகமம் முழுவதுமாய் படிக்க முடியான இந்த தொடரிலே இன்றைக்கு நாம் எண்ணாகமம் புத்தகத்தை நாம் படிக்க போகிறோம்.
This is the fourth book that Moses wrote.
மோசே எழுதின இந்த புத்தகம் இது நான்காவது புத்தகம்.
And we could say the subject of this book is Israel's wilderness wanderings and warfare.
இந்த புத்தகத்தின் கருப்பொருள் இஸ்ரவேலருடைய வனாந்தர அலைச்சல்களும் அவளுடைய யுத்தங்களும் என்று நாம் சொல்லலாம்.
And the book is called Numbers because twice in this book the people of Israel are numbered.
இந்த புத்தகத்துக்கு பெயர் எண்ணாகமம் ஏனென்றால் இரண்டு இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கணக்கெடுக்கப்படுகிறார்கள்.
In chapter 1 they are numbered.
ஒன்றாம் அதிகாரத்திலே அந்த ஜனங்களுடைய கணக்கெடுப்பு நடக்கிறது.
And the total is about 603,000 people.
அவர்கள் 630,000 மக்களாக இருக்கிறார்கள்.
And in Numbers 26 again they are numbered.
26ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாய் அவர்கள் எண்ணப்படுகிறார்கள்.
In that time there were 2,000 people less, 601,000.
அதிலே 2,000 மக்கள் குறைவாக காணப்படுகிறார்கள்.
Because all the original 600,000 people had died.
600,000 மக்கள் அவர்கள் புறப்பட்ட மக்கள் அவர் மரித்து விட்டார்கள்.
God punished them for their disobedience.
அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கு தேவன் அவர்களை தண்டித்தார்.
And you read about that disobedience in this book.
அந்த கீழ்ப்படியாமையை நாம் இந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
So we look first of all in chapter 1 is the numbers of the people and the arrangement of the camps in chapter 2.
எண்ணாகமம் ஒன்றாம் அதிகாரத்திலே அவருடைய கணக்கெடுப்பை குறித்தும் இரண்டாம் அதிகாரத்திலே அவர்கள் எங்கெங்கே கூடாரங்களை போட்டு பாளையம் இறங்கினார்கள் என்பதை குறித்தும் வாசிக்கிறோம்.
See, these were all slaves.
இவர்கள் எல்லாரும் அடிமைகளாக இருந்தார்கள்.
They didn't have any discipline or orderliness in their life in the years they were in Egypt.
அவர்கள் எகிப்தில் இருந்த வருஷம் முழுவதுமாய் அவர்களுக்கு என்று ஒரு ஒழுக்கமோ வரைமுறையோ இல்லாமல் இருந்தது.
When we studied the tabernacle, we saw the arrangement of the camps around the tabernacle.
ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது அந்த கூடாரத்தை சுற்றி எப்படி அவர்கள் தங்களுக்கு என்று கூடாரம் போட வேண்டும் பாளையம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்.
And God wanted to teach this group of people discipline and orderliness in their life.
இந்த சிறு கூட்ட மக்களுக்கு தேவன் ஒழுக்கத்தையும் வரைமுறையையும் கற்றுக் கொடுக்க விரும்பினார்.
Discipline and orderliness are very important part of our Christian life.
ஒரு வரைமுறையும் ஒழுக்கமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம்.
Many people are indisciplined and cause a lot of problem for other people.
அநேக ஜனங்கள் ஒழுக்கமற்றவர்களாய் மற்ற அனைவருக்கு எவ்வளவு தொந்தரவு
செய்கிறார்கள்.
தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம் இல்லை.
That's okay when we are children of Adam, we are like that.
ஆதாமின் பிள்ளைகள் இருந்த பொழுது அது பரவாயில்லை.
But see the universe. God has created the universe with order.
ஆனால் இந்த அண்ட சராசரத்தை பாருங்கள். தேவன் ஒரு ஒழுங்குமுறையாய் அவைகளை உண்டாக்கி இருக்கிறார்.
Planets don't just wander wherever they like.
கோள்கள் தாங்கள் விரும்பும் இடத்துக்கு சுற்றுவதில்லை.
And in the same way God wanted to teach order to these people.
அதே போல இந்த ஜனங்களுக்கும் தேவன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார்.
In chapter 3
மூன்றாம் அதிகாரத்தில்
we read in verse 41
41ஆம் வசனம்
after all the counting of the people was done
ஜனங்களுடைய கணக்கெடுப்பு முடிந்த பிறகு
he said to them in verse 41
41ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்
all the firstborn of your children should have died in Egypt
உங்களுடைய முதற்பேறான பிள்ளைகள் அனைவரும் எகிப்திலேயே மரித்திருக்க வேண்டும்
I redeemed them because of the blood of the lamb
அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை நான் மீட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்
They should be devoted to me, to serve me.
அவர்கள் எனக்கு ஊழியம் செய்ய முடியாய் எனக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்
In verse 41 he said, instead of them, I'm going to take the entire tribe of the Levites.
41ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் புத்திரர்கள் உள்ள முதற்பேறான யாவுக்கும் பதிலாக லேவியரை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார்
And the number of Levites was 22,000 as we read in verse 39.
39ஆம் வசனத்திலே பார்ப்பது போல 22,000 பேர் தான் லேவியர்கள் இருக்கிறார்கள்
And interestingly, the number of firstborn males, verse 43, was about the same.
இங்கே நாம் பார்ப்பது எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது அந்த முதற்பேறானவருடைய எண்ணிக்கை எடுத்த பொழுது 22,273
And for the few extra there were, which the firstborn were more, they had to redeem them by paying 5 shekels, verse 47, per person.
அங்கே அந்த லேவியருடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த முதற்பேறான பிள்ளைகளுக்கு 47ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல தலைக்கு 5 சேக்கல் வீதமாக அவர்களுக்கு கணக்கு கொடுத்து வாங்குவாயாக என்று.
So God was saying these firstborn should have died.
இந்த முதற் பலன்கள் மரித்திருக்க வேண்டும்.
But they didn't die.
ஆனால் அவர்கள் மரிக்கவில்லை.
Not because of any merit in them.
அவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயம்
அல்ல. Just because of the blood of the lamb.
அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள்.
And so therefore they belong to me.
ஆகவே அவர்கள் எனக்கு சொந்தம்.
And they must save me.
அவர்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
Instead of them I'm taking the Levites.
அவர்களுக்கு பதிலாக நான் லேவியரை எடுத்துக் கொள்கிறேன்.
So there we learned that if the Lord has redeemed us and we should have gone to hell.
தேவன் நம்மை மீட்காத பட்சத்திலே நாம் நரகத்துக்கு தான் போயிருந்தோம்.
But he redeemed us.
ஆனாலும் அவர் நம்மை மீட்டிருக்கிறார்.
And so our lives don't belong to ourselves anymore.
ஆகவே நம்முடைய வாழ்க்கை நமக்கு இனியும் சொந்தமானதல்ல.
So if you give yourself to serve the Lord, you are not doing God a great favor.
ஆகவே நீங்கள் உங்களை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவருக்கு ஊழியம் செய்வீர்களானால் நீங்கள் தேவனுக்கென்று ஏதோ நீங்கள் பச்சாபாதத்தோடு கூட செய்கின்ற அர்த்தம் அல்ல.
யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் பேக் டு காட் what originally belongs to him because he redeemed you with his blood.
அவர் தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை மீட்டு எடுத்தபடியினாலே தேவனுக்கு எது சொந்தமோ அதை நீங்கள் மீண்டுமாய் கொடுக்கிறீர்களே ஒழிய தேவனுக்கென்று எந்த ஒரு நன்மையும் நீங்கள் செய்கிறதாக என்ன வேண்டாம்.
So that's what we learn from here.
இதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம்.
And in chapter 4,
நான்காம் அதிகாரம்,
we read something about how the fittings of the tabernacle were to be moved.
அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது.
There were three sons of Levi, and those were the descendants of those three sons were the only ones who were supposed to touch the tabernacle.
லேவியினுடைய மூன்று புத்திரர்கள் அவர்கள் மாத்திரமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொட முடியும்.
And nobody else was allowed to touch the tabernacle.
வேறு யாருமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொடுவதற்கு அனுமதி இல்லை.
God was teaching them to respect his holiness.
அவருடைய பரிசுத்தத்தை ஜனங்கள் கண்ணியமாய் மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
And you know, later on in the time of David, once when David was moving the ark in a cart,
Davidin naatkalile andha udanmudikki pettiye oru vandiyile veithu adai kondu sendum bolu,
and the bullocks were walking and the ark was shaking about to fall,
andha kaaligal vandi ilukkum bolu andha udanmudikki petti asaindhu keezhe vizhuvathu pola oru nilaiyikku vandu vittathu.
And there was a man called Uzzah who held the ark to prevent it from falling.
Keezhe vizhuvathu thadukka mudiyaga Uzzah enbavan kai neetti adai thottan.
His intention was good.
அவனுடைய நோக்கம் செம்மையாய்த்தான் இருந்தது.
But God smote him dead.
ஆனால் அங்கே தேவன் அவனை சாகும்படி அடித்தார்.
That shows how strict God was that only the Levites could touch the
லேவியர்கள் மட்டும் தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தொட முடியும் என்கிற விஷயத்தில் தேவன் எவ்வளவு கண்டிப்புள்ளவராக இருந்தார் என்பதை.
Uzzah was not a Levite.
Uzzah ஒரு லேவியன் அல்ல.
And even among the Levites, all could not take the ark.
லேவியர்களிலே கூட எல்லாருமே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை
தொட முடியாது. Only one of the three descendants of Levi was permitted to take the ark.
அந்த லேவியருடைய வம்சத்திலே வரக்கூடிய ஒரு வம்சம் மட்டுமே அதை தொடுவதற்கு அனுமதி உண்டு.
That was the sons of Kohath.
அவர்கள்தான் கோகாத்தின் புத்திரர்.
Even the other two descendants of the other two sons could not touch it.
மற்ற இரண்டு பிள்ளைகளுடைய வம்சத்தினர் யாரும் தொட முடியாது.
God has drawn us, given a certain ministry to each person.
தேவன் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்.
And we should remain within that boundary.
நாம் அந்த எல்லைக்குள்ளாகத்தான் அடங்கியிருக்க வேண்டும்.
For example, if there's some problem in some other church and you're not an elder there, it's none of your business to try and steady that church.
வேற ஒரு சபையில ஒரு பிரச்சனை எழுகிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த சபைக்கு மூப்பர் அல்ல. ஆகவே அங்குள்ள பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் துணி துருவி ஆராய தேவை.
Unless they ask you for help.
உதவியை உங்களிடத்திலே அவர்கள் கேட்டால் நீங்கள் அதில் ஈடுபடுவது சரியல்ல.
Older brother there asks for help.
அல்லது அங்கே இருக்கக்கூடிய வளர்ந்த ஒரு சகோதரர் நீங்கள் உங்களுடைய உதவி உங்களுக்கு தேவை என்று கேட்டால் மாத்திரம் நீங்கள் போங்க.
Otherwise it's pointless going around criticizing those elders.
இல்லாவிட்டால் அந்த மூப்பர்களை குறை சொல்லி மற்ற இடங்களிலே சொல்லி
பயனற்றது. Or what's going on in that church.
அல்லது சபையில் நடக்கக்கூடிய காரியங்களை விமர்சிப்பது நல்ல சரியல்ல.
You got to worry about your church.
உங்களுடைய சபையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும்.
And even in your church, if you're not an elder, you just got to pray, that's all.
உங்களுடைய சபையில் நீங்கள் மூப்பர் இல்லாத பட்சத்திலே நீங்கள் ஜெபிக்க தான் செய்ய வேண்டும்.
It's the same with children. You don't have to discipline somebody else's children or criticize them or find fault with them.
வேறு ஒருவருடைய பிள்ளைகளை நீங்கள் போய் அவர்களை அடிக்க கூடாது, அவர்களை ஒழுக்கம் செய்யக்கூடாது, அல்லது அவர்களை குறை சொல்லக்கூடாது.
If Christians had followed this principle, what a lot of salvation there would be from criticizing and grumbling and complaining and backbiting.
கிறிஸ்தவர்கள் இந்த தத்துவத்தை பின்பற்றினார்கள் என்று சொன்னால் எவ்வளவோ புறங்கூறுதலிருந்தும் கோல் சொல்றதிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும்.
So that's we learn from here.
அதினாமிக்கே
God has given you a particular task, stick to that.
தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அதிலேயே மாத்திரம் நிலைத்திருங்கள்.
Now I want to show you something about how these people were to carry these parts of the tabernacle.
இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை எப்படி அவர்கள் சுமந்து செல்ல வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை சொல்ல
விரும்புகிறேன்.
ஏழாம்
அதிகாரத்தில் carts with oxen to carry these parts of the tabernacle.
இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய
verse 3
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை சுமந்து செல்வதற்காக அவர்கள் 12 மாடுகளையும் மாட்டு வண்டிகளையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள்.
The leaders of Israel brought this.
இஸ்ரவேலின் தலைவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள்.
And so if there was an even distribution, each of these three descendants of Levi's three sons should have got three carts, four carts each. Two carts and four oxen each.
லேவியினுடைய அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் இதை பங்கிட்டு கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் இரண்டு வண்டிகளும் நான்கு மாடுகளும் கிடைத்திருக்க வேண்டும்.
But Moses didn't do it like that.
ஆனால் மோசே அப்படி செய்யவில்லை.
It says he gave two carts and four oxen, verse 7, to the sons of Gershon.
கெர்சோன் புத்திரருக்கு இரண்டு வண்டிகளையும் நான்கு மாடுகளையும் கொடுக்கிறான்.
And then to the sons of Merari he gave four carts and eight oxen.
மெராரின் புத்திரருக்கு நான்கு வண்டிகளையும் எட்டு மாடுகளையும் கொடுக்கிறான்.
And to the sons of Kohath, verse 9, he gave nothing.
ஆனால் கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை என்று ஒன்பதாம் வசனத்திலே
பார்க்கிறோம்.
இவர்களோ தங்கள் தோள்களிலேயே சுமக்க வேண்டும்.
So what did they do?
ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்?
It's very easy to complain.
இதை குறித்து குறை சொல்வது மிகவும் எளிது.
Sometimes such thoughts can come into your mind also.
சில சமயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதிலேயும் வரலாம்.
God has given somebody a scooter.
ஒரு சிலருக்கு தேவன் ஸ்கூட்டர் கொடுத்திருக்கிறார்.
Somebody else a car.
சிலருக்கு கார் கொடுத்திருக்கிறார்.
And to you a cycle or nothing.
உங்களுக்கு சைக்கிள் அல்லது ஒன்றுமே கொடுக்கவில்லை.
Why does God do it like that?
ஏன் தேவன் இப்படி செய்கிறார்?
Have you learned to give thanks for whatever your situation is?
நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதற்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டீர்களா?
God will give you everything necessary for the task which he has called you to do in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே உங்களை எந்த பணிக்கென்று அழைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்வதற்கு தேவையானவளை தேவன் உங்களுக்கு தருவார்.
We must not compare ourselves with other people to whom God may have given more.
உங்களை காட்டிலும் அதிகமாக ஒரு சிலருக்கு தேவன் கொடுத்திருக்கலாம், அவர்களை பார்த்து நாம் குறை சொல்ல தேவையில்லை.
Another thing we see in chapter 5.
ஐந்தாம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்.
Is about lepers who were unclean, verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் தீட்டுள்ளதான குஷ்டரோகிகளை குறித்து வாசிக்கிறோம்.
And what did Moses tell them to do?
Moses,
what did the Lord tell Moses to do?
தேவன் அவர்களை மோசேயை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்?
Now you know in Exodus 15:26 the Lord said, I am the Lord your healer.
யாத்ராமம் 15:26 உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார்.
Why didn't the Lord tell Moses, go and claim that and tell them to claim it and let them be healed?
மோசேயின் இடத்திலே பார்த்து அந்த வாக்குத்தத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும், சுதந்திரத்துக் கொள்ளட்டும், சுத்தமாகட்டும் என்று சொல்லி ஏன் சொல்லவில்லை?
It is a very clear word in Exodus 15.
யாத்ராம் 15 அதிகாரத்திலே அந்த வார்த்தை மிகவும் தெளிவாயிருக்கு.
But that's not what he told them.
ஆனால் இங்கே மோசேயை பார்த்து அப்படி
சொல்லவில்லை. He said, tell them, verse 4, to put them outside the camp.
இங்கே நான்காம் வசனத்திலே அவர் சொல்கிறார், பாளையத்துக்கு புறம்பே அவர்களை வைக்க வேண்டும்.
And we saw that in Leviticus also when we studied that lepers had to be examined carefully by the priest.
லேவி ராமத்திலே ஆசாரியன் ஒரு குஷ்டரோகி தன்னிடத்தில் வந்தால் அதை அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்.
He didn't just tell him to be healed.
உடனடியாக சுகமாக்கி விடு என்று சொல்லவில்லை.
So this is an important thing for us to remember.
ஆகவே நாம் ஞாபகத்தில் வைக்கக்கூடிய இது முக்கியமான காரியம் ஒன்று உண்டு.
There was such a clear promise, I am the Lord your healer and I won't put any of these diseases upon you.
எகிப்திற்கு வரப்படின வியாதி ஒன்றை உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உங்களை சுகமாக பரிகாரிய கர்த்தர் என்று தெளிவாய் ஆண்டவர்
சொன்னார். But the reality was there were lepers in the camp.
ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த இஸ்ரவேலின் பாளையத்திலே அங்கே குஷ்டரோகிகள்
right up to Jesus time they were being put outside the city.
இயேசுவின் நாட்கள் வரைக்கும் இந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள்.
Sometimes we can take a verse and mechanically put it on other people and tell them there you must be healed.
சில சமயத்திலே நாம் இந்த சில வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் கேட்டு சுகம் பெறுங்கள் என்று சொல்லி நாம் ஒரு இந்திரத்தை போல சொல்லிக் கொள்ளலாம்.
We don't have the full answer to sickness in this world and we must face up to it.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு நமக்கு முழு பதில் இல்லை, ஆகவே அதை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும்.
And even in these big so-called healing campaigns conducted by so-called great men.
பெரிய மனிதர் என்று அழைக்கப்படுகிறவர்களாலே நடத்தப்படுகிற சுகமாக்கும் கூட்டங்களிலே கூட
not even one in a thousand sick people there are healed.
அங்க 1000 வியாதியஸ்தரில் ஒருவர் கூட சுகமாக்கப்படுவார்.
It's less than that.
அதைவிட குறைவாக தான் சுகமாக்கப்படுவார்.
What about all the other 999 who are sick?
999 பேர் வியாதியா இருக்கிறார்கள், அவர்களை குறித்து என்ன?
They are just told you don't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்.
They are already suffering.
ஏற்கனவே அவர்கள் பாடுபட்டு
and now they are made to feel more condemned that they don't have faith.
இப்பொழுது அவர்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி அதிகமாக அவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள்.
But that's not how the Lord condemned people in Israel.
ஆனால் இஸ்ரவேலில் அப்படி யாரையும் தேவன் குற்றப்படுத்தவில்லை.
Here was an opportunity for the Lord to tell them to claim the promise.
இங்கே வாக்குத்தத்தை சுதந்திரத்துக்குள் என்று சொல்லக்கூடியதான ஒரு தருணம் ஆண்டவருக்கு கிடைக்கிறது.
But the Lord's not foolish like a lot of Christians are. The Lord didn't put burdens on them. We live in a world which is under a curse.
And
we have to face the fact that sickness is there. We read here also about making restitution.
நாம் இங்கே திருப்பி செலுத்துதலை குறித்தும் கூட வாசிக்கிறோம்.
In verse 7.
ஏழாம் வசனம்.
If someone does something wrong, he must, when he makes restitution, he must add 20% to what he gives back.
ஒருவன் தன் பாவம் செய்து தான் ஏதாவது குற்றப்பட்டால் அவன் அபராதத்தோட கூட 20% கூட்டி அவன் திரும்ப செலுத்த கடவுள் என்று பார்க்கிறோம்.
If you have stolen money or not have got money that doesn't belong to you,
பணத்தை திருடிவிட்டாலோ அல்லது தனக்கு இல்லாத பணத்தை அவன் எடுத்துக்கொண்டாலோ,
when you return it, return with 20% more.
அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் பொழுது 20% கூட்டி செலுத்த வேண்டும்.
To atone for your sin.
உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் பிராயசித்தம் செய்ய வேண்டும்.
Towards that person.
அந்த நபருக்கு நேராக.
The blood of Jesus cleanses you before God.
தேவனுக்கு முன்பாக உங்களுடைய பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது.
You have to make up to him. He has lost interest in so many things on that money.
ஆனால் அந்த நீங்கள் பாவம் செய்த அந்த நபர் அவர் தன்னுடைய வட்டியும் இழந்து விட்டார், முதலையும் இழந்து விட்டார்.
That's why Zacchaeus calculated and said, I'll give back 4 times what I've taken.
ஆகவே தான் சகேயு இதை கணக்கிட்டு நான் எடுத்துக்கொண்டதை நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னார்.
And then we read about the test of jealousy in verse 11 onwards.
11ஆம் வசனத்திலே பொறாமையினுடைய சோதனையை குறித்து வாசிக்கிறோம்.
To test whether a man's wife, whom the man claims has gone astray, has really sinned against him.
ஒரு மனிதனுடைய மனைவி தீட்டுப்பட்டு விட்டால் அது உண்மையா என்று அது கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்க்கிறோம்.
By which God would expose a woman's sin.
ஒரு ஸ்திரீனுடைய பாவத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார்.
All unfaithfulness in marriage, you can be absolutely certain one day God will expose it before the whole world.
திருமணத்திலே காணப்படுகிற எல்லா உண்மையற்ற காரியத்தையும் தேவன் ஒரு நாளிலே முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்துவார் என்பது உறுதி.
Hide it for all your life.
உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இதை மறைத்திருக்கலாம்.
One day God will expose it before the whole world.
ஒரு நாளிலே தேவன் முழு உலகத்துக்கு முன்பாக அதை வெளியே காட்டுவார்.
Repent and turn back to God.
மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பு.
And chapter 6.
ஆறாம் அதிகாரம்.
We read about the Nazirite vow.
நசரேய விரதத்தை குறித்து வாசிக்கிறோம்.
This has got nothing to do with living in Nazareth.
நாசரேத்திலே வாழ்ந்ததற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை.
This is a different word.
இந்த வார்த்தை வித்தியாசமான வார்த்தை.
It just means someone who takes a vow before God for a certain time or for all his life to be specially dedicated to live for God.
குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது வாழ்நாள் முழுவதுமோ தேவனுக்காகவே வாழ்வேன் என்று சொல்கிறவன் செய்கிற பொறுத்தனையை குறித்த காரியம்.
Samson was a Nazirite.
Samson நசரேய விரதம்.
You know, he was not allowed to cut his hair.
அவன் தன்னுடைய மயிரை வெட்டக்கூடாது.
He could not even drink grape juice.
அவன் திராட்சை ரசம் கூட
குடிக்க முடியாது. According to chapter 6 verse 3.
ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின்படி திராட்சை ரசம் குடிக்க முடியாது.
He couldn't even eat grapes.
திராட்சை பழங்களை கூட சாப்பிடக்கூடாது.
These were certain vows that he had to take.
இப்படிப்பட்ட சில பொறுத்தனைகளை அவன் பண்ணியிருக்க வேண்டும்.
Now the interesting thing is,
இங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்னவென்றால்,
Jesus was not a Nazirite.
இயேசு கிறிஸ்து ஒரு நசரேயன் அல்ல.
He drank wine.
அவர் திராட்சை ரசம்
குடித்தார். He even made wine for others.
மற்றவர்களுக்கும் திராட்சை ரசத்தை செய்து கொடுத்தார்.
And he could cut his hair.
அவர் தன்னுடைய முடியை வெட்ட முடிந்தது.
So a Nazirite was not allowed to cut his hair.
நசரேயன் விரதம் எடுத்தவன் மட்டுமே தன்னுடைய
முடியை வெட்ட முடியாது. Says in verse 5, he had to let his hair grow long.
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனுடைய சபரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது, அவன் நீண்ட தலைமயிரை வளரவிடக்கிறவன்.
And that's why when Samson broke that vow, he lost his strength.
ஆகவே சிம்சோன் அந்த பொறுத்தனையை உடைத்த நாளிலே அவன் அந்த பலத்தை இழந்து விட்டான்.
So he would have lost his strength even if he had eaten grapes, not just by cutting his hair.
அவனுடைய தலையிலே முடி வெட்டப்பட்டதனால் மட்டுமல்ல, அவன் திராட்சை ரசம் அல்லது திராட்சை பழம் சாப்பிட்டிருந்தால் கூட அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கிருக்கும்.
The main thing was not the hair, strength was not in his hair, Samson's hair, it was in his vow.
சிம்சோனுடைய பலன் அவனுடைய மயிரிலே அல்ல, அவனுடைய பொருத்தனையிலே இருந்தது.
In verse 22 to 27 of chapter 6, we read of the blessing with which Aaron was to bless God's people.
ஆரோன் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை குறித்து 23-26 வசனம் வரை.
This is a wonderful blessing.
அருமையான ஒரு ஆசீர்வாதம்.
If you read verse 24 to 26.
24-26 வசனங்கள் வரை வாசிங்க.
Wonderful words.
அருமையான வார்த்தை.
Which we can even think of today.
இன்றைக்கும் கூட
the Lord bless you.
கர்த்தருடைய ஆசீர்வதித்து
and keep you and preserve you.
உன்னை காக்க கடவுள்.
From sin and from evil and from your enemies.
பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் சத்துருக்களிலிருந்தும்
உன்னை காக்க கடவுள். And from danger and accident and sickness.
விபத்துகளிலிருந்தும் விக்கிரங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் உன்னை காக்க கடவுள்.
And make his face to shine upon you.
தம்முடைய முகத்தை உம்மில் பிரகாசிக்க
பண்ணும். The Lord always looks upon you with happiness.
எப்பொழுதுமே தேவன் உங்களை சந்தோஷத்தோடு
பார்க்கிறார். And give you his grace.
தம்முடைய கிருபையை உங்களுக்கு அளிக்க கடவுள்.
And lift up his face, that means he finds delight in you.
தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி என்று சொன்னால் முகத்தை நேரிட்டு பார்க்கிறான் உள்ளே மகிழ்கிறான்
gives you his anointing
உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறான்
and gives you peace in your heart
உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்கிறான்
that's the greatest blessing that god can give us
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இது
then we come to chapter 9
ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம்
and verse 15 to 23
17 லிருந்து 29 வசனங்கள் வரை
we read there about how god led the israelites in the wilderness
இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் எப்படி வழிநடத்தினார் என்று வாசிக்கிறோம்
and that was through a pillar of cloud
ஒரு மேக ஸ்தம்பத்தினாலே வழிநடத்துகிறார்
if the pillar of cloud stayed just many days verse 19 they would stay there many days
தமிழாம் வசனத்தில் பார்க்கிறோம் அந்த மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தில் தங்கியிருந்தால் அவர்கள் பிரயாணம் படாமல் தங்கியிருக்க வேண்டும்
verse 21 if it just lingered from evening till morning then in the morning they again had to move on
சாயங்காலம் இருந்து விடியற்காலம் வரை அது உயிரை எழும்பும் பொழுது உடனே அவர்கள் பிரயாணப்பட வேண்டும்
now that looks very simple when you read it there
இதை வாசிக்கும் பொழுது அது மிகவும் எளிதாக இருக்கிறது
but remember when they came to a place where the cloud stopped
மேக ஸ்தம்பம் தங்கி இருக்கிற இடத்துக்கு அவர் வரும் பொழுது
they had to take out all their tents pitch their tents
அவர்கள் தங்களுடைய கூடாரம் போடுகிற காரியங்களை எல்லாம் எடுத்து அவிழ்த்து அந்த கூடாரம் போட வேண்டும்
take out their cooking utensils
அவர்கள் சமைக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் பிரித்து எடுக்க வேண்டும்
and set up their home
தங்களுடைய வீட்டை அங்கே ஸ்தாபிக்க வேண்டும்
arrange the inside of the tent
அந்த கூடாரத்துக்குள்ளாக படுக்கிற இடம் சமைக்கிற இடம் எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும்
doing that for a number of hours one evening
ஒரு நாள் மாலையிலே பல மணி நேரங்கள் இதெல்லாம் பிரித்து எடுத்து அடுக்குகிறார்கள்
next morning the cloud starts moving again
அடுத்த நாள் விடியற் காலையிலே மேகம் நகர ஆரம்பிக்கிறது
what a temptation there would be to complain against god saying why in the world did he stop for just a few hours
ஒரு சில மணி நேரங்களுக்காக ஏன் அவர் நிறுத்த வேண்டும் இப்பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் மூட்டை கட்ட வேண்டுமே
or he could have given us some warning
அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு விதமா எச்சரிப்பு கொடுத்திருக்கலாம்
so we don't unpack everything
நாங்கள் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்காம அப்படியே வைத்திருந்திருப்போமே
the lord was testing the israelites to see whether they would complain and murmur and grumble in the wilderness
அவர்கள் அந்த வனாந்தரத்திலே முறுமுறுத்து குறை சொல்லி அவர்கள் அப்படி வழிவிலைக்கு போகிறார்களோ என்று சொல்லி சோதித்து பார்க்கிறார்
when we follow the lord it's not always going to be very convenient
நாம் தேவனை பின்பற்றும் பொழுது எப்பொழுதுமே அது சொகுசாக இருக்காது
but god has various means to deliver us from the spirit of complaining
ஆனாலும் குறை சொல்லுகிற ஆவியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் பல வழிகளை வைத்திருக்கிறார்
see that thing was that the pillar of cloud was a protection for them
and the mega stambam avargalukku oru paadhukaappaga
irundhathu because at night it was like a fire that protected them from wild animals and so many things
iravile avargalai kaattu ulangalindhu paadhukaakkumudiyaga adu agniyaga irundhathu
and gave them light there was no other light in the desert
and the vananthathil avargalukku enna velicham illai agave indha agni stambam avargalukku velichamaa
irundhathu in chapter 10
10th adhigaram
we read in verse 9 that when they went to war they had to blow their trumpets
அவர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்கள் பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்கக்கடவர்கள்
and that was to just to remind them of one thing
ஒரு காரியத்தை அவர்களுக்கு ஞாபகமூட்டும்படியாய் இது
நடந்தது it says here that was to remind them that it is the lord who will deliver you from these enemies
தேவன் தான் தம்முடைய சத்துருக்களிலிருந்து விடுதலையாக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக
அவர்கள்
மூதப்படுகிறது
when the enemy came
சத்துரு வரும் பொழுது
they would blow the trumpet
அங்க எக்காலம் ஊதுவார்கள்
and then everybody would be encouraged oh we don't have to depend on ourselves now god will help us
இப்பொழுது நாம் நம்மாகவே நம்மிலே நம்பிக்கை வைக்க தேவையில்லை தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தப்பட்டார்
we need to hear the voice of the trumpet regularly
நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எக்காலத்தின் சத்தத்தை
whenever we are in trouble
எப்பொழுதெல்லாம் நாம் தொந்தரவில் இருக்கிறோம்
remember this
இதை ஞாபகத்தில்
listen to the trumpet
எக்கால சத்தத்துக்கு செவி கொடு
god is the one who is trying to who will help you to get free from that
இதிலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்
verse 33 is a beautiful verse
33 ஆம் வசனம் அருமையான ஒரு வசனம்
you know earlier on Moses said to verse 29 to Hobab the son of Reuel Moses father-in-law can you please come with us and because we don't know where to camp verse 31 and if you go with us you can help us
29 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் 10 அதிகாரத்திலே தன் மாமன மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம் எங்களோடு கூட நீங்களும் மாறும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அப்பொழுது மோசே எங்களை விட்டு போக வேண்டாம் வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிற அப்படின்னாலே எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய்
என்று
நீர் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் என்று சொல்கிறார்
But that was not God's will.
ஆனால் அது தேவ சித்தம் அல்ல
God was the one, verse 33, going in front of them with the Ark of the Covenant searching out a resting place
33 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் கர்த்தரே அவர்களுக்கு இழைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் அந்த கர்த்தருடைய பிரசன்னம் சென்றது
Moses was going to depend on an experienced man in the wilderness and not on God
மோசே வனாந்தரத்திலே அனுபவம் பெற்ற ஒரு மனிதனை சார்ந்து கொண்டு போகலாம் என்று பார்க்கிறான்
Why do we need to ask Hobab to tell us where to camp
எங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஓபாவை ஏன் கேட்க வேண்டும்
The Lord said the ark of the covenant will go in front and tell you where to camp.
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக சென்று எங்கே நீங்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லும்.
When you want to move somewhere.
நீங்கள் எங்கேயாவது போக
வேண்டும்
தன்னிடத்திலிருந்து ஆலோசனை பெறுவது நல்லதுதான்.
Let the Lord lead you.
ஆனால் தேவனே உங்களை வழிநடத்தட்டும்.
Like it says here, the Ark of the Covenant went in front.
இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக சென்றது என்று சொல்லப்பட்டது போல.
That's a beautiful verse for people who are looking for a house to rent or to buy.
எந்த வீட்டை வாங்க வேண்டும், எந்த வீட்டில் வாடகைக்கு போக வேண்டும் என்று சொல்கிற மக்களுக்கு இது நல்ல ஒரு வழிகாட்டி.
The Lord will go ahead of you and find a resting place for you.
உங்களுக்கு முன்பாக தேவன் போய் இளைப்பாருகிற ஒரு தலத்தை உங்களுக்கு என்று காண்பிப்பார்.
Claim that promise.
இந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We've been looking at the book of Numbers.
நாம் எண்ணாகமம் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we came up to chapter 9.
9 அதிகாரம் வரை கடந்த நிகழ்ச்சியிலே தியானித்தோம்.
Where we saw the pillar of cloud leading them.
மேக ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்துகிறதை குறித்து நாம் பார்த்தோம்.
And chapter 10 where the pillar of cloud went and found a resting place for them.
இவர்கள் இளைப்பாறும்படிக்காக ஒரு ஸ்தலத்தை அந்த மேகஸ்தம்பம் காண்பித்ததை நாம் பார்க்கிறோம்.
In chapter 11, we read about the people complaining against the Lord.
11 அதிகாரத்திலே ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறையிடுகிறதை பார்க்கிறோம்.
Now this is something that's repeated in that's we are reminded of in 1 Corinthians 10 as something which God hates.
தேவன் விரும்புகிறதாக இந்த காரியத்தை 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே மீண்டுமாய் பவுல் நினைவூட்டுகிறார்.
God hates complaining and murmuring.
குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் தேவன் வெறுக்கிறார்.
And when they complained and murmured, it says the fire of the Lord came and consumed number of people. Verse 1.
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் முறுமுறுத்து முறையிட்டுக் கொண்ட பொழுது தேவனுடைய அக்னி வந்து அவர்களை பட்சித்தது என்று பார்க்கிறோம்.
And then Moses prayed and the fire died out.
மோசே ஜெபித்த பொழுது அந்த அக்னி அவிந்தது.
And then they complained about who's going to give us meat. We remember the fish we used to eat in Egypt. Verse 5.
ஐந்தாம் வசனத்திலே நாங்கள் எகிப்திலே சாப்பிட்டதான மச்சங்களையும் மீன்களையும் நினைவுகூறுகிறோம், எங்களுக்கு இப்பொழுது யார் அப்படிப்பட்ட சாப்பாட்டை கொடுப்பார்கள் என்று
கேட்டார். Again they complained in spite of the fact that the fire had come a little while ago.
கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அக்னி வந்து பட்சித்தது என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் மீண்டுமாய் முறுமுறுக்கிறார்கள்.
And Moses heard this and it says in verse 10 he was greatly displeased.
மோசே இதை கேட்டபொழுது அது அவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது.
He came to the Lord and said, "Did I bring all these children to birth? Why are you asking me to look after them?"
ஆண்டவரே, நான் தான் இந்த பிள்ளை எல்லாம் இங்கே கொண்டு வந்தனா, ஏன் இவர்களை பார்த்துக் கொள்வேன் சொல்லுகிறேன்.
Too much for me.
என்னால இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை என்று சொல்கிறான் மோசே.
And see what the Lord told Moses.
மோசேக்கு தேவன் என்ன சொன்னார் பாருங்க.
Call 70 elders, verse 16.
16 வசனத்திலே 70 மூப்பர்களை கூப்பிடு.
And I will take verse 17 of the spirit that is upon you and put it on them.
உண்மையில் இருக்கிறதான அந்த ஆவியை எடுத்து அவர்கள் 70 மேல் மேலும் வைப்பேன் என்று சொல்கிறார்.
Read that verse carefully.
இந்த வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள்.
He was not just going to put his spirit on those 70 elders.
அந்த 70 மூப்பர்கள் மேல் ஆவியை வைப்பது மட்டுமல்ல,
he was going to take from the spirit that was on Moses and give it to them.
மோசேயின் மீது இருந்த அந்த ஆவியை எடுத்து அந்த 70 பேருக்கு கொடுக்கிறார்.
That's something like saying that if God had given Moses $1,000,000
ரூபாயை மோசேக்கு தேவன் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Or 70 million rupees.
அல்லது 7 கோடி ரூபாயை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
And he gives a portion to each of them to 70.
அந்த பணத்தை எடுத்து தேவன் இந்த 70 பேருக்கும் பிரித்து கொடுக்கிறார்.
Not separate money.
வேறு பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை.
From what you have.
எதை நீ வைத்திருக்கிறாய்,
I'm going to divide it now among these 70 people.
அதை எடுத்து நான் இந்த 70 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறேன்.
So what does that teach us?
இது நமக்கு எதை போதிக்கிறது?
That Moses already had the ability.
மோசேக்கு ஏற்கனவே அந்த திறமை இருந்தது.
He was going to take some of that and give it to the 70 elders.
அந்த திறமை எடுத்து தான் இப்பொழுது 70 மூப்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறார்.
You mean God did not know what burden Moses would have?
மோசேக்கு எவ்வளவு பாரம் இருந்திருக்கும் என்று தேவனுக்கு தெரியாது.
He never gives us a task without giving us the ability to fulfill that task.
ஒரு நிறைவேற்றுவதற்கு தேவையான திறமையை கொடுக்காமல் ஒரு வேலையை கொடுக்க மாட்டார்.
Don't ever complain, this is becoming too much for me.
ஆகவே இது என்னால தாங்க முடியவில்லை என்று ஒரு காலம் முறையிட.
God knows when it will become too much.
எப்பொழுது அது உங்கள் பாரத்துக்கு அதிகமாய் மிஞ்சும் என்று தெரியும்.
You don't have to tell him.
நீங்கள் அவருக்கு சொல்ல தேவையில்லை.
He will give you co-workers.
அவர் உங்களுக்கு உடன் ஊழியர்களை
கொடுப்பார். I've seen that through 30 years of ministry.
என்னுடைய 30 ஆண்டுகள ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன்.
Never have I complained to God saying this is too much for me.
ஆண்டவரே, என்னால முடியவில்லை என்று சொல்லி ஒரு காலம் நான் தேவனுக்கு.
When the work expands, God gives other workers.
வேலை விஸ்தாரமாகும் பொழுது தேவன் இன்னும் உடன் ஊழியர்களை கொடுக்கிறார்.
Because it's his work.
ஏனென்றால் இது அவருடைய வேலை.
If it's your work,
உங்களுடைய வேலையா,
then you better find out the co-workers yourself.
நீங்களாகவே உடன் ஊழியர்களை பார்த்துக்
கொள்ள. Like these multinational companies, they've got to advertise and get workers.
இந்த உலகளாவிய கம்பெனிகளைப் போல அவர்கள் விளம்பரப்படுத்தி அவர்கள் வேலைக்கு ஆட்களை அமர்த்துகிறார்கள்.
That's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
God's way is when He expands the work, He either gives you more ability or gives you more co-workers.
ஆகவே தேவன் தம்முடைய பணியை விஸ்தாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான அதிகப்படியான திறமையை கொடுக்கிறார் அல்லது உடனடியாக.
That's a principle you must remember.
நீங்கள் இந்த தத்துவத்தை ஞாபகத்தில்
வைத்துக் கொள்ள வேண்டும். So when the Spirit came on these elders,
ஆகவே இந்த ஆவியானவர் மூப்பர்கள் மீது வந்த பொழுது,
two of them had not come out to Moses. They were still, verse 26, were still inside the camp.
26th வசனத்தில் அவர் மோசேயினிடத்தில் இன்னும் வராமல் அவர்கள் அந்த பாளையத்திலே இருந்தார்கள்.
And the Spirit fell on them.
ஆவியானவர் அவர்கள் மீது வந்தார்.
Even though they hadn't come out to Moses,
அவர்கள் இன்னும் மோசேயினிடத்தில் வராமல் இருக்கும்போதே அவர்கள் மீது வந்தார்.
They had been selected among the 70.
70 பேர்களில் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
So somebody came and told Joshua and Moses that those two people are prophesying inside the camp.
ஆகவே ஒரு சிலர் வந்து மோசே யோசுவாவினிடத்தில் அந்த இரண்டு பேர் அந்த பாளையத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் என்று வந்து சொன்னார்கள்.
Joshua said to Moses, stop them, Lord. Moses, they can't go and prophesy there.
அங்கே போய் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது, ஆண்டவரே நிறுத்திவிடும் என்று சொல்லி யோசுவா சொன்னார்.
Look at Moses, total freedom from jealousy.
மோசே எப்படி பொறாமை இருந்து முழுமையாக விடுதலையாக இருந்தான் என்று பாருங்கள்.
Is are you jealous for my sake?
எனக்காக என்னிமித்தமா இனி பொறுமைப்படுகிறேன்.
I wish all the Lord's people were prophets.
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
If you are a very gifted preacher,
நீ ஒரு நல்ல வரம்பெற்ற பிரசங்கியாக இருந்தால்,
do you want all of God's people to be as gifted preachers as you are?
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே உன்னை போல வரம்பெற்ற ஒரு பிரசங்கியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா?
Then you may not be so special.
அப்படியானால் நீ ஒரு விசேஷத்துடன் இருக்க முடியாதே.
And a lot of preachers wouldn't like that.
அநேக பிரசங்கியர்களுக்கு இது விருப்பமா இருக்காது.
They want to be special.
அவர்கள் மட்டுமே விசேஷத்துடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They would not be valued if all people had the ability to preach like them.
எல்லாருக்குமே இவர்களை போல பிரசங்கிக்கக்கூடிய திறமை வந்துவிட்டால் அவர்கள் சந்தோஷமா இருக்க மாட்டார்.
And therefore they don't train younger people.
ஆகவே தான் அவர்கள் இளம் சந்ததியருக்கு பயிற்சி கொடுப்பதில்லை.
There's a lot of this type of jealousy among God's people today.
இன்றைக்கு தேவ மக்களிடையே இப்படிப்பட்ட பொறாமை அதிகமாய் மலிந்து காணப்படுகிறது.
Moses lived before God's face.
மோசேயோ தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்கிறான்.
In chapter 12 we read about the jealousy of Miriam and Aaron against Moses.
12th அதிகாரத்திலே ஆரோன் மிரியாம் இவர்கள் இருவரும் மோசேக்கு விரோதமாய் பொறாமை கொண்டதை பார்க்கிறோம்.
And spoke against him.
அவனுக்கு விரோதமாய்
பேசி. And the Lord heard it.
தேவன் அதை கேட்டார்.
And the Lord came down and said, how dare you speak against my servant Moses?
என்னுடைய ஊழியக்காரனை மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று ஆண்டவர் கேட்கிறார்.
Miriam got leprosy.
அங்கே மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது.
How different it was with Jesus.
இயேசுவுடைய காரியம் எப்படி வித்தியாசமாக இருந்தது?
They didn't just speak against him, they called him Beelzebul, the prince of devils.
இயேசுவை அவர்கள் இயேசுக்கு விரோதமாய் பேசினது மட்டுமல்ல, அவரை பேல்செபூல் என்றும் பிசாசுகளுக்கு அதிபதி என்றும் இயேசுவை அழைத்தார்.
The people who spoke against Moses, against Jesus didn't get leprosy.
ஆனால் இயேசு குறதமை பேசினவர்களுக்கு குஷ்டரோகம் வரவில்லை.
They got forgiveness.
அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது.
That's the difference between the new covenant and the old covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இதுதான் வித்தியாசம்.
So now we go to chapter 13, which is a very significant chapter.
மிக முக்கியமான ஒரு அதிகாரம்.
Because this is the time where they reach the borders of the promised land.
என்றால் இப்பொழுதுதான் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையை வந்து அடைகிறார்கள்.
Here in the borders of the promised land they were told to go in and possess the land.
அந்த எல்லைக்கு வந்தபொழுது நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So before they went in, Moses sent 12 spies.
அவர்கள் போவதற்கு முன்பதாக 12 பேர்களை வேவு பார்க்கும்படி.
To go and see what the land is like.
நீங்கள் போய் அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று வேவு பாருங்கள்.
There was really no need to do that.
அதை செய்வதற்கு தேவையில்லை.
But they went and had a look just.
ஆனாலும் அவர்கள் போய் அங்கே பார்த்தார்கள்.
To see what it was like.
அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தார்கள்.
And they went in.
உள்ளே போனார்கள்.
To see the land.
அந்த தேசத்தை பார்க்க முடியாக.
The Lord was testing them.
அங்கே தேவன் அவர்களை சோதித்தார்.
It was the Lord who told them to send the men. Verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த மனிதர்களை அனுப்ப முடியாக தேவன் தான் சொன்னார்.
To see whether these people had faith or not.
இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கும்படியாக.
Otherwise he could have told them just go.
இல்லாவிட்டால் அவர்கள் எல்லாரையுமே நீங்களே போங்கள் என்று சொல்லியிருந்திருக்கலாம்.
But let them see what the dangers are like and let me see whether they will trust me or not.
அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கட்டும், அதற்கு பிறகு என்னிலே நம்பிக்கை வைக்கிறார்களா இல்லையா என்பதை.
So they went and saw the dangers. They saw the huge giants there.
அங்கே போய் அவர்கள் பெரிய ராட்சதர்களை பார்க்கிறார்கள்.
God wanted them to see that.
தேவன் அவர்களை பார்க்க முடியாது விரும்பினார்.
And then what did God want them to do?
அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார்?
God wanted them to look up to him and say, Lord, we trust you.
ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்று ஆண்டவரை பார்க்க முடியாது
விரும்பினார். Only two people trusted God.
ஆனால் அதிலே இருவர் மட்டுமே தேவனிலே நம்பிக்கை வைத்தார்.
The other 10 people said, we can't overcome these giants.
மற்ற 10 பேரும் இந்த ராட்சதர்களை நாம் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள்.
So there was a vote there and it was 10 verses 2.
அங்கே ஓட்டு போடப்பட்டது போல இருக்கிறது. 10 பேர் ஒரு பக்கமும் 2 பேர் மறுபக்கமும் இருக்கிறார்கள்.
But who were right?
ஆனால் யார் சரி?
The minority was right.
அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரே சரியாக இருக்கிறார்.
Throughout history, it's always been the minority that was right.
சரித்திரம் முழுதுமாக பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே இந்த சிறுபான்மையினர் தான் சரியான இடத்தில் இருக்கிறார்.
In Jesus' time, only 11 people were right.
இயேசுவின் நாட்களிலே 11 பேர் மட்டுமே
Among all the men in Israel.
சரியாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுதுமாக
Oh, thousands of men in Israel.
இஸ்ரவேலிலே ஆயிரத்துக்கு அதிகமான மனுஷர்கள்
இருந்தார்கள். But only 11 were wholehearted men.
ஆனால் அதிலே 11 புருஷர்கள் மட்டுமே
What a small number.
Sometimes
people think, oh, God must be there because that church is 10,000 people.
Oh, இந்த சபையிலே 10,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆகவே தேவன் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள்.
Here was one church with 600,000 people who joined their 10 leaders.
இங்கே பார்க்கிறோம் 600,000 மக்கள் அந்த 10 தலைவர்களை சேர்ந்து கொண்டார்கள்.
And the other church, there were only Moses and 2 people.
ஆனால் இன்னொரு சபையிலே மோசேயும் அந்த 2 பேரும் தான் இருக்கிறார்கள்.
Which church will you join?
நீங்கள் எந்த சபையை சேர்ந்து கொள்வீர்கள்?
I think most Christians would join the one with 600,000 people.
அநேக கிறிஸ்தவர்கள் 600,000 மக்கள் இருக்கக்கூடிய சபையில் தான் சேர்ந்து கொள்வார்கள்.
I would join 3 men of God.
நான் இந்த 3 தேவ மனிதர்களை சேர்ந்து கொள்வேன்.
Moses, Joshua and Caleb.
மோசே, யோசுவா, காலேப்.
The question is not how many people are in a church.
ஒரு சபையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது கேள்வி
அல்ல. Is God there?
அங்கே தேவன்
இருக்கிறார். Is the word of God powerful or not?
அங்கே தேவனுடைய வார்த்தை வல்லமையாக அறிவிக்கப்படுகிறது.
Who had the word?
யாருக்கு வார்த்தை கேட்கிறார்கள்?
Moses had the word.
யாருக்கு வார்த்தை இருந்தது என்று சொன்னால் மோசேக்கு தான் வார்த்தை இருந்தது.
What's use being even 60 mil or 600 lakhs of people, 6 crores of people.
6 கோடி மக்கள் இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்?
If God is not there, it's no use.
அங்கே தேவன் இல்லை என்றால் அங்கே பிரயோஜனமே இல்லை.
Always look for this.
எப்பொழுதுமே இதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
Where is God?
தேவன் எங்கே இருக்கிறார்?
Not where are the crowds.
கூட்டம் எங்கே இருக்கிறது?
But these people didn't have that wisdom.
ஆனால் இந்த மக்களுக்கு அந்த ஞானம் இல்லை.
Oh, 10 people are saying it's dangerous, so we better listen to the 10.
10 பேர் ஆபத்தான இடம் என்று சொல்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்று அவர்களை சேர்த்துக் கொண்டார்கள்.
It was so bad that these people wanted to stone Joshua and Caleb, it says.
இங்கே பார்க்கிறோம் மற்ற மக்கள் யோசுவாவையும் காலேபையும் கல்லெறியும் முடியாய் அவர்களை எத்தனை.
Chapter 14 verse 10.
14 அதிகாரம் 10 வசனம்.
They were saying, let's go and live in this wonderful land instead of the desert.
வனாந்தரத்துக்கு பதிலாக இந்த அற்புதமான தேசத்துக்கு நாம் போவோம் என்று சொல்கிறார்கள்.
And they were saying something good and these people wanted to stone them.
ஆனால் இவர்களோ கல்லெறியும்படியாய் முயற்சித்தார்கள்.
And the Lord said,
ஆண்டவர் சொன்னார்,
these people have not listened to me, verse 22, 10 times. Now they will not enter the land.
10 முறை என்னை பரிசோதித்து பார்த்தார்கள், ஆகவே இவர்கள் இந்த தேசத்துக்குள்ளாக போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார்.
This was the 10th time.
இதுதான் 10th முறை ஆண்டவரை சோதிக்க.
There were 9 previous occasions.
இதற்கு முன்பாக 9 இடங்களிலே தேவனை அவர்கள் பரிசோதித்தார்.
Starting with the fear of the Egyptians in Exodus 14.
யாத்திராம் 14 அதிகாரத்தில் எகிப்தியரை பார்த்து பயந்த அந்த நாளில்
number of times.
எத்தனையோ முறைகள்.
Kept on saying no 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 to God.
அவர்கள் தேவனுக்கு இல்லை என்று மாட்டோம் என்றே சொல்லிக்
கொண்டிருந்தார். Or complaining.
அல்லது முறையிட்டுக்
கொண்டிருந்தார். They didn't get manna.
அவர்களுக்கு மன்னா கிடைக்காத.
When the water was bitter.
அங்கே மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்த பொழுது.
And at different times.
வெவ்வேறு நேரங்களிலே.
Finally, this was the 10th time.
கடைசியாக இது 10th
முறை. God said, now you are not going to enter the land of Canaan.
இப்பொழுது ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை என்று.
See, God may tolerate your rebellion for a long time.
நீண்ட நாட்கள் உங்களுடைய முரட்டாட்டத்தையும் முறையிடுதலையும் தேவன் பொறுத்துக் கொண்டிருப்பார்.
There's a red line in front of you.
ஆனால் உங்களுக்கு முன்பாக ஒரு சிவப்பு கோடு, ஆபத்தான கோடு.
And once you cross the red line.
அந்த சிவப்பு கோட்டை நீங்கள் தாண்டி விட்டீர்கள்.
That's like this 10th time.
அது இந்த 10th முறையை போல.
Then there's no opportunity.
அதற்கு பிறகு தருணமே இல்லை.
So you need to be very careful.
ஆகவே நீங்கள் மிகவும்
ஜாக்கிரதையாக. God is very long suffering and patient.
தேவன் நீரிய பொறுமையுள்ளவராம், பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்.
It finally ends.
ஆனால் கடைசியாக அது முடிவடைந்து
விடும். Now in chapter 16,
16th அதிகாரம்,
we read of another, in spite of all these things, another rebellion.
இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இன்னொரு முரட்டாட்டத்தை குறித்து வாசிக்கிறோம்.
You know, when God uses a man, there are many people who are jealous of him.
ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் அவன் மீது பொறாமை
கொள்கிறார்கள். They are jealous because he's honored and respected by the men.
மனிதர்களாலே அவர் கனமண்ணப்படுகிறார், மரியாதைக்குரியவராக இருக்கிறார் என்று சொல்லி மக்கள்
பொறாமை. Korah was one like that.
கோராக் அப்படிப்பட்டவனாக இருந்தான்.
He was the son of Kohath and he was a Levite.
கோகாத்தின் புத்திரனாகிய கோராக் அவன் லேவியனாக இருந்தான்.
So he thought, I'm one of the important tribes.
நான் ஒரு முக்கியமான கோத்திரத்தான.
And he gathered together some rebellious people.
அவன் ஒரு சில முரட்டாட்டமுள்ள மக்களை கூட்டிக் கொண்டு.
Not just ordinary people but 250 leaders. Chapter 16 verse 2.
16th அதிகாரம் 2nd வசனத்திலே வாசிக்கிறது போல இஸ்ரவேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய 250 பேரை அவன்
சேர்த்து கொண்டான். And they came before Moses and said, who do you think you are? All of us are holy. Verse 5.
5th வசனத்திலே பார்க்கிறோம், நீ உன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்காய்? நாங்கள் எல்லாருமே பரிசுத்தமுள்ளவர்கள் என்று சொல்கிறார்.
And what did Moses say?
மோசே என்ன சொன்னான்?
He said, listen.
கவனியுங்கள்.
You take censers.
நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள்.
And come tomorrow and let's see.
நாளைக்கு வாருங்கள், பார்ப்போம்.
Whom the Lord chooses.
யாரை தேவன் தேர்ந்தெடுக்கிறார்?
They were saying, all of us are equal. Verse 3.
மூன்றாம் வசனத்தில் நாம் எல்லாரும் சமமாக இருக்கிறோம் என்று
சொன்னார். Moses said in verse 5, okay, let the Lord show who is holy and who is not.
யார் பரிசுத்தமுள்ளவர்கள் யார் பரிசுத்தமற்றவர்கள் என்பதை தேவன் காண்பிக்கட்டும் என்று ஐந்தாம் வசனத்தில்
Moses would not fight for himself.
மோசே தனக்காக அங்கே சண்டை போடவில்லை.
A true servant of God never defends himself.
ஒரு மெய்யான தேவ ஊழியன் ஒரு காலம் தன்னை நியாயப்படுத்த மாட்டான்.
I mean, it's like if you are walking down the road with a big lion walking with you, your pet lion.
நீங்கள் ஒரு குட்டி சிங்கமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பக்கத்தில் யார்?
You are walking down the road with a pet lion.
நீங்கள் ஒரு சிங்கத்தை வளர்ப்பு சிங்கத்தோடு கூட நீங்கள் நடந்து கொண்டு போகிறீர்கள் ரோட்டிலே.
And the dog barks at you.
உங்களை பார்த்து ஒரு நாய் குறைக்கிறது.
What do you do?
நீங்கள் என்ன செய்வீர்கள்?
You let the lion deal with the dog.
நீங்கள் அந்த நாயோடு கூட அந்த சிங்கம் இடைப்படட்டும் என்று சொல்லி
You don't go fighting with the dog.
நீங்கள் போய் நாயோடு கூட
சண்டை போடுங்க. That's how a servant of God is.
இப்படி தான் தேவ ஊழியன் இருக்கிறார்.
The Lord is with us.
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
And we don't go fighting with people.
நாம் போய் ஜனங்களிடத்தில் சண்டை போடுவதில்லை.
So the Lord did something.
அவர் தேவன் அங்கே
We read the next day the Lord opened the earth and swallowed them all up.
அடுத்த நாளிலே பூமி தன் வாயை திறந்து அவர்கள் எல்லாரையும் விழுங்கி.
Rebellion is a very serious sin.
முரட்டாட்டம் என்பது சீரியஸான ஒரு பாவம்.
But we read in Numbers 26 verse 11.
ஆனால் இன்னாகம் 26 ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே
வாசிக்கிறோம். That the sons of Korah escaped.
கோராகின் புத்திரரோ சாகவில்லை, தப்பித்தார்கள்.
Because they ran away from their father.
ஏனென்றால் அவர்கள் தாயை விட்டு ஓடி விட்டார்கள் கடைசி நிமிடத்தில்.
They said we're not going to stand with you dad, we're going to stand with Moses.
அப்பா உங்களோடு கூட நாங்கள் நிற்க போவதில்லை, நாங்கள் மோசேயோடு கூட நிற்க போகிறோம் என்று சொல்லி தப்பித்து விட்டார்கள்.
That's great when a son will stand for the Lord even against his father. His father is going astray.
ஒரு தகப்பன் வழிவிலகி போகிறார், ஆனால் மகன் நான் தேவன் பக்கமா நிற்பேன் என்று சொல்வது மிகவும் நேர்த்தியான காரியம்.
And we read some wonderful psalms that the sons of Korah wrote.
கோராகின் புத்திரர் அருமையான சில சங்கீதம் எழுதியிருக்கிறார்.
42 to 49 were written by the sons of Korah.
சங்கீதம் 42 49 வரை கோராகின் புத்திரரால் எழுதப்பட்டது.
We wouldn't have had those psalms if these sons hadn't come out and separated from their father.
தங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து வெளியே வராவிட்டால் இந்த சங்கீதங்கள் இன்றைக்கு வேதாகமத்தில் இருக்காது.
You have to stand for God.
நாம் தேவனுக்காக நிற்க வேண்டும்.
You must not let your relatives hinder you from following the Lord.
நீங்கள் தேவனை பின்பற்றுவதிலிருந்து உங்களுடைய உறவினர்கள் உங்களை தடை செய்யாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும்.
In chapter 17,
17 அதிகாரத்திலே
the Lord said to Moses, I want to show once for all whom I have chosen.
நான் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று உனக்கு ஒருமுறை காண்பிக்க போகிறேன்.
Which tribe I have chosen.
எந்த கோத்திரத்தை நான் தேர்ந்து
கொண்டேன். Let all the people bring rods.
எல்லா
ஜனங்களும் each tribe one rod for each house.
ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு வம்சத்துக்கு தகுந்தபடி ஒரு கோலை எடுத்துக்கொண்டு
12 rods.
ஆகவே 12 கோலை.
And on Aaron's rod you write his name.
ஆரோனுடைய கோலிலே அவனுடைய பெயரை எழுது.
And keep them in the tent.
அந்த கூடாரத்தில் வைத்து விடு.
They all look alike, all dead broken branches.
அவர்கள் எல்லாருமே மரத்திலிருந்து உடைக்கப்பட்டதான செத்து போனதான ஒரு கோல்கள்.
And the next morning
அடுத்த நாள்
when they came to look at it we read in verse 8 that buds and blossoms had come in the rod of Aaron for the house of Levi.
ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுத்தது என்று 8 வசனம் 17 அதிகாரத்தில்
பார்க்கிறோம். This is the proof of what whose side God is on.
தேவன் யார் பக்கமா இருக்கிறார் என்பதற்கு இதுதான் நிரூபணம்.
How does God prove himself to be on somebody's side?
ஒருவன் பக்கத்திலே நான் இருக்கிறேன் என்பதை தேவன் எப்படி உணர்த்துகிறார்?
Here's the answer.
இங்கே பதில்.
By bringing life out of death.
மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வருவது.
From a dead branch life.
ஒரு செத்துப்போன கிளையிலிருந்து ஜீவன் வருது.
The power of resurrection is the mark of God's approval of his servant.
தம்முடைய ஊழியரை அங்கீகரிக்கிறாரா இல்லையா என்பதற்கு நிரூபணமே உயிர்த்தெழுந்த வல்லமைதான்.
When people are in a state of death, God's servant has got a power of resurrection in
him. ஜனங்கள் ஒரு மரித்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு தேவ மனிதன் அவர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட எழும்புகிறார்.
Other believers are discouraged, God's servant is not discouraged.
மற்ற எல்லா விசுவாசிகளும் சோர்வடைந்திருக்கும் பொழுது தேவனுடைய ஊழியன் சோர்வடையாமல்.
When other people are defeated by sin, God's servant is not defeated by sin.
மற்ற தேவனுடைய பிள்ளைகளாரும் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவ ஊழியன் தோற்கடிக்கப்படாமல் வெற்றி பெறுகிறார்.
The power of resurrection that can overcome the forces of spiritual death is always the mark of a true servant of God.
ஆவிக்குரிய மரணத்தின் சக்திகளை மேற்கொள்கிறது தான் இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை. இதுவே தேவனுடைய ஊழியனின் அடையாளம்.
In chapter 18 verse 20 we read a wonderful verse that the Lord spoke to the Levites.
18 அதிகாரம் 20 வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். இது லேவியரோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தை.
He said to Aaron in verse 20.
சொல்கிறார் 20 வசனத்திலே,
you are not going to get any inheritance in the land of Canaan, your children when they go to Canaan.
நீங்கள் கானானிலே போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் உண்டாயிருக்காது, உங்களுக்கு பங்கு வேண்டாம் என்று
சொன்னார். And the Levites didn't get any inheritance.
அதுபோலவே லேவியர்களுக்கு எந்த பங்கும் கிடைக்கவில்லை.
But he said, I am your inheritance.
ஆனால் நானே உன் பங்கும் சுதந்திரமும்
இருக்கிறேன். The Lord said to you,
உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
Lot of believers are getting houses and lands.
நிறைய விசுவாசிகளுக்கு வீடுகள்
நீங்கள் possessing the whole world.
ஆண்டவரே முழு உலகத்தையும் சொந்தரிப்பதை காட்டிலும் நீர் என் பக்கமா இருந்தால் அதுவே நேர்த்தியானது என்று சொல்வீர்கள்.
In chapter 20 we see something very interesting.
20ஆம் அதிகாரத்திலே மிகவும் விருப்பமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
God gave the Israelites 9 chances and stopped them from entering Canaan the 10th time.
9 முறை தேவன் அவர்களுக்கு தருணம் கொடுத்தார். 10வது முறை இஸ்ரவேல் ஜனங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்.
But God didn't even give Moses one chance.
ஆனால் மோசேக்கு ஒரு முறை தருணம் கூட கொடுக்கவில்லை.
Once he disobeyed.
மோசே ஒரு முறை கீழ்ப்படியாமல்
போனார். In Numbers 20 God told him to speak to the rock.
என்னாகும் 20ஆம் அதிகாரத்திலே அந்த கன்மலை கூட பேசி சொன்னார். அவனும் அதை அடித்தான்.
And God said you cannot enter the land of Canaan.
நீ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய் என்று
சொல்லிவிட்டார். 10 times stricter punishment than those Israelites got.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த தண்டனையை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக வரும் தண்டனை. ஏன்?
Because he was a leader.
அவன் தலைவனாய் இருந்தான்.
Leaders are punished much more strictly than other people.
மற்ற ஜனங்களை காட்டிலும் தலைவனானவன் அதிக கண்டிப்போடு கூட தண்டிக்கப்படுகிறான்.
But God blessed Moses ministry there.
ஆனால் அங்கே மோசேயின் ஊழியத்தை
தேவன் Even though he disobeyed and hit the rock.
அவன் கீழ்ப்படியாமல் அந்த கன்மலை அடித்த போது
The water still flowed.
அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்தது.
Teaching us that even when God's servant disobeys God may still bless his ministry.
ஒரு தேவனுடைய ஊழியன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கூட அவருடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியும்
என்ற பாடத்தை
இருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
When there's blessing in your ministry don't think that proves that God is with you.
உங்களுடைய ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதம் காணப்படுமேயானால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது என்ற
எண்ணம் இல்லை. He is not with you.
இல்லை, தேவன் உங்களோடு கூட இல்லை.
He blessed the people because he loved the people.
அவர் ஜனங்களை ஆசீர்வதித்தார் ஏனென்றால் அவர்களை நேசிக்கிறார்.
In chapter 21 we read about the children of Israel being bitten by serpents verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே சர்ப்பத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள்
And the Lord asked Moses to make a bronze serpent and lift it up so that they could look at it and be healed.
வெங்கல சர்ப்பத்தை நீ செய்து ஒரு கோலிலே தூக்கி வைக்கக்கடவாய் அதை பார்க்கும் பொழுது ஜனங்கள் சுகமடைவார்கள் என்று
Jesus said in John chapter 3 this is a picture of his hanging on the cross.
யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார் அவர் சிலுவையில் தொங்கக்கூடிய காட்சி ஒப்பாக
இருக்கிறது. Like it says in 2 Corinthians 5:21 he was made sins for our sake.
நமக்காக அவர் பாவமானார் என்று 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம்.
In chapter 22-24 we read about Balaam.
22-24 அதிகாரம் வரை நாம் பிலயாமை குறித்து வாசிக்கிறோம்.
Balaam is mentioned a number of times in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே பிலயாமை குறித்து பல இடங்களிலே வாசிக்கிறோம்.
As a warning to preachers who run after money.
பணத்தின் பின்னாக அலைகிறதான பிரசங்கியர்களுக்கு எச்சரிப்பாக.
You really need to study this passage, all preachers.
எல்லா பிரசங்கிமார்களும் இந்த அதிகாரங்களை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும்.
How a donkey had more wisdom than this preacher.
இந்த பிரசங்கியாரை காட்டிலும் கழுதைக்கு எப்படி அதிகமான ஞானம்
இருந்தது. How a preacher who loves money is more stupid than a donkey.
கழுதையை காட்டிலும் பணத்தை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரன் புத்திமானவனாக இருக்கிறார்.
That's what we learn here.
அதைத்தான் இந்த அதிகாரங்களிலே
வாசிக்கிறோம். The donkey could hear God's voice, the preacher could not.
கழுதை தேவ சத்தத்தை கேட்கிறது, ஆனால் பிரசங்கியாரனால் தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை.
You are a preacher and you go after money.
நீ ஒரு பிரசங்கியராய் இருப்பாயானால், நீ பணத்தின் பின்னாக போவாயானால்,
say to you in Jesus name,
இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
you are more foolish than a donkey.
கழுதையை காட்டிலும் நீ புத்திமானவனாக
இருக்கிறாய். That's the message in this passage.
இந்த அதிகாரங்களிலே இந்த செய்தியை தான் படிப்பைத்தான்
God told him not to go.
போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He said first to the king of Moab, I won't go.
Moabin rajavai paathu naan varamaten endru solugiran.
But then the king of Moab said, I'll give you more money.
Naan adhigamana panathai tharugiren endru andha Moabin raja solugiran.
So Balaam said, let me pray about it again.
மீண்டுமாய் பிலயாம் சொல்லுகிறான், நான் இதை குறித்து ஜபிக்கட்டும்.
Why do you need to pray about it again?
ஏன் மீண்டுமாய் ஜபிக்கிறாய்?
Because now there's attraction of more money.
ஏனால் இப்போ அதிகமான பணம் கிடைக்கிறதே.
Is that true of you?
உன்னிலே இந்த காரியம் உண்மையா இருக்கிறதா?
Do you go to a place to preach because there's a big offer of money?
ஒரு இடத்திலே பிரசங்கம் பண்ணினால் நிறைய காணிக்கை பணம் கிடைக்கும் என்பதனாலே போகிறாயா?
Then you are a modern day Balaam.
அப்படியானால் நீ நவீன கால பிலயாம்.
You read what Balaam preached, everything was the truth.
பிலயாம் பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் சத்தியம்
தான். And everything you preach may be the truth.
நீயும் பிரசங்கிக்கிற காரியங்கள் எல்லாம் சத்தியமா இருக்கலாம்.
You may be a wonderful preacher like Balaam was.
பிலயாமை போல நீயும் அற்புதமான ஒரு பிரசங்கியா இருக்கலாம்.
But the Bible warns us how he was destroyed and the same thing can happen to you.
எப்படி அவன் அழிக்கப்பட்டான் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, அதே காரியம் உங்களுக்கும் நடக்கலாம்.
And when Balaam couldn't succeed in cursing Israel.
இஸ்ரவேலை சபிக்க பிலயாமாலே முடியாமல் போன பொழுது
he told the king of Moab another trick. He said just send your pretty girls there and they'll God himself will punish them.
மோபின் ராஜாவை பார்த்து ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுக்கிறான், உன்னுடைய குணாதிசய நல்ல அழகுள்ள ஸ்திரீகளை அங்கே அனுப்பு, மக்களை வழிவிலக பண்ணிவிடலாம்.
We read that in Revelation 2:14.
வெளிப்படுத்தின விசேஷம் 2:14 இதை வாசிக்கிறோம்.
And that's described in chapter 25 here.
இது 25ஆம் அதிகாரத்திலே என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டது.
And at that time we read Phinehas took a spear and killed a couple who were living in adultery there.
விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தம்பதியரை பினகாஸ் ஈட்டினாலே ஊருவ குத்தினான்.
And God honored him for that.
அதற்காக தேவன் அவனை
God honors those who keep his standards in the church.
சபையிலே தேவனுடைய தரத்தை நிலைநாட்டுகிறவர்களை பார்க்கும்பொழுது தேவன் அவர்களை கனம் பண்ணுகிறார்.
In chapter 27 we read
27 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
The Lord telling Moses to appoint somebody to lead the congregation, verse 16.
16 வசனத்திலே இந்த சபையாரை நடத்த முடியாக ஒரு சிலரை ஏற்படுத்து என்று சொல்லி.
Now Moses had two sons.
மோசேக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்.
And if he was like one of these modern day preachers, he would have just appointed his son to be the next leader.
இன்று நவீன கால பிரசங்கியாரைப் போல மோசே இருந்திருப்பானேயானால் தன்னுடைய மகனையே அடுத்த தலைவனாக நியமித்திருந்தார்.
All over the world you find preachers just appointing their sons to take over the leadership.
உலகம் முழுவதுமாய் அடுத்த தலைமை பொறுப்பை எடுப்பதற்கு தங்களுடைய மகன்களையே நியமிக்கிறார்கள்.
But Moses was a man of God. He is not like today's preachers.
ஆனால் மோசே தேவனுடைய மனிதனாய் இருந்தான். அவன் இன்றைய பிரசங்கியாரைப் போல இல்லை.
God said appoint Joshua, he appointed Joshua.
யோசுவாவை நியமித்து சொன்னார், அவன் யோசுவாவை
நியமித்தான். He didn't manipulate things and appoint his son.
அவன் இப்படி அப்படியெல்லாம் கூட்டி குறைத்து சொல்லி தன் பையனை அவன் நியமிக்கவில்லை.
People who don't know God would have done that.
தேவனை அறியாதவர்கள் அப்படி செய்திருப்பார்.
But Moses knew God and feared him.
ஆனால் மோசே தேவனை அறிந்தவனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்தான்.
One last thing.
கடைசியான ஒரு காரியம்.
In chapter 32 you read about Reuben and Gad, two tribes.
32 அதிகாரத்திலே ரூபன்
They were always looking for pasture for their cattle.
அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஆடு மாடுகளுக்கு உள்ள பசுமையான இடத்தை தேடிக்கொண்டார்.
And when they saw it on the east side of Jordan,
யோர்தானின் கிழக்கு புறத்திலே பார்த்தபொழுது,
they said, we don't want to go into Canaan.
நாங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க விரும்பவில்லை. நாங்கள் இங்கே இருக்கிறோம்.
Moses said, okay, you be here.
மோசே சரி இங்கே இருந்துடுங்க என்று சொன்னார்.
You know, sometimes God's people,
சில சமயத்திலே தேவ ஜனங்கள்,
for the sake of money,
பணத்துக்காக,
miss out on a life of victory.
ஜெயத்தின் வாழ்க்கையை தவற விடுகிறார்கள்.
That's a warning for all of us.
நம் எல்லாருக்குமே அது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது.
So may God help us to learn the lessons from the book of Numbers.
ஆகவே என்னாகும் புத்தகத்திலிருந்து இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள முடிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.